الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன், ஏகவல்லன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் பாவத்தை விட்டு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய நேரான பாதையில் சென்று மனோ இச்சைகளை மார்க்கமாக கொள்ளாது, முற்றிலும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு சுவன பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் தன்னுடைய காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தை மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது உயிரெழுமினே ஹஜரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள், இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, மனிதனுடைய அனைத்து வெற்றியையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களே உள்ளடக்கி வைத்திருக்கிறான். ஏவல்களை எடுத்தும் விளக்கல்களை தவிர்ந்தும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை தக்குவா கொண்டு வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மார்க்கத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் உண்மையாளர்கள் என்பதனை இன்றைய ஹொத்துபாவில் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு முன்னால் வைத்த சூரத்தை வைத்து நிர்ணயித்து பார்க்கலாம். அது ஒரு பகுதி சில விடயங்கள். அந்த சில விடயங்களுக்குள்ளேயாவது, ஒரு பகுதிக்குள்ளேயாவது நானும் நீங்களும் இருக்கின்றோமா என்கிறத ஒரு கணம் சிந்தனை செய்து பார்த்து, அவ்வாறு இருக்கிறோம் என்றால் ரப்புக்கு நன்றி செலுத்தி மென்மேலும் அந்த வாசல்களை திறந்து கொள்ளுமாறும், அதிலே நாம் இல்லை என்றால் அந்த மூடப்பட்ட வாசலுக்கு இயன்ற அளவு, முடிந்த அளவு சென்று அடைந்து அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுமாறும் நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதியான திடமான சங்கற்பம் பூண்டு கொள்ள வேண்டும். அதற்கு சந்தர்ப்பமாக இந்த ஹொத்துபா அமைய வேண்டும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆன் தான் நமக்கு வாழ்க்கையை காட்டக்கூடியது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சித்திரத்தை நமக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். அதனை கொஞ்சமேனும் தவறான முறையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது, நான் எந்த வழியிலே பாதத்தை எடுத்து வைக்கின்றேனோ அதே வழியிலே நீங்கள் வரவேண்டும், அப்பொழுது தான் வெற்றி பெறுவீர்கள் என்று அந்த வழிகளை முறியடிப்பதற்கு எத்தனையோ ஷைத்தானியத்துகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வழியை விட்டும் மக்களை அப்புறப்படுத்துவதற்கு பல கோணங்களிலும் பல கருத்துகளும் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுவும் மார்க்கத்துக்குள்ளே புகுத்தப்பட்ட ஒரு குழப்பம், ஃபித்னா என்பதனையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சீரான முறையிலே நாம் நிறைவேற்றுவோமோ அல்லாஹ் அந்த ஷைத்தானியத்தை வாயடைக்க செய்து விடுவான், மேலும் அந்த வழிகேட்டை விட்டும் நம்மை பாதுகாப்பான். அந்த அடிப்படையில் மனிதன்களுடைய முயற்சி பலதரப்பட்டதாக இருக்குது என்றாலும் அவைகளில் அல்லாஹ் எதனை புரிந்து கொள்ளப் போகின்றான் என்கிறது ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் மார்க்கத்தில் உண்மையானவனா அல்லது பொய்யானவனா? அல்லாஹ் இந்த சூராவுல எங்களுக்கு படிப்பினை சொல்கின்றான். நபியே, மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர்களை பார்த்திருக்கலாம். இங்கே அபு சுஃபியான் பின் ஹர்ப் உடைய விடயத்தில், அவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே இந்த ஆயத்து இறக்கப்படுகின்றது. அவனை இந்த ஆயத் பொய் என்று சொல்லு கூறுகிறது. அவனை ஒரு பொய்யன் என்று சித்தரிக்கின்றது. ஒவ்வொரு வாரத்திலும் இரண்டு ஒட்டகங்களை அறுப்பான். அவன் யத்தீம்களை பராமரித்து வந்தான். ஒரு யத்தீம் மனாதை வந்து சாப்பாடு கேட்டார், எனக்கும் மாமிசம் தா. ஒரு கம்பினால் அடித்து விரட்டி விட்டான். அந்த நேரம்தான் இந்த சூரா இறங்கியது. அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், நபியே தீனை தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ்வை ரசூலை அவனுடைய கட்டளையை உங்களுடைய நடைமுறைகளை பொய்ப்பிக்க கூடியவனை பார்த்தீர்களா? அவன் யார்? அவனுடைய தன்மை என்ன? மார்க்கத்தை பொய்ப்பிப்பவனின் தன்மை என்ன? அவன் அனாதைகளை ஆதரிக்க மாட்டான், அவர்களை விட்டுவிடுவான். எந்த வீட்டில் அனாதை சிறுவன் பராமரிக்கப்படுகின்றானோ அந்த வீடை போல சிறந்த வீடு வையகத்திலே எங்கும் கிடையாது. அனாதைகள் இருக்கும் இடம் பரக்கத்துக்குரிய இடம். அனாதையின் தலையை தழுவுங்கள், உங்களுடைய கையில் தழுவும் முடியின் அளவுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்றார்கள் ரசூலுல்லா. அன வகாஃபிலுல் யதீம் கஹாதைனி ஃபில் ஜன்னா, நானும் யதீமை பராமரிக்க கூடியவரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று இரண்டு விரல்களையும் இறுக்கமாக ஒன்றிணைத்து ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹசரத் அலி, ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் சாப்பாடை வைத்துவிட்டு எங்கேனும் அனாதை இருக்கிறாரா தேடிக்கொண்டு வருவார். அவர்கள் அமர்ந்ததன் பின்னால்தான் சாப்பிடுவார். எந்த சாப்பாடு தட்டிலே அனாதை இருக்கிறாரோ அதை போன்று பரக்கத் செய்யப்பட்ட சாப்பாடு இந்த உலகத்தில் யாராலும் சாப்பிட முடியாது. அங்க ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், கீர் அலைஹிஸ்ஸலாம் அன்டாக்கியாவுக்கு செல்கின்றார்கள். சாப்பாடு கேட்டார்கள், கொடுக்க மறுத்தார்கள். அந்த நேரம் விலையிருந்த சுவரை உறுதியாக்கினார்கள் ஹசரத் கீர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்பட்டார்கள். அந்த சுவரை கீழே போட்டு நீங்கள் பணம் கேட்டிருந்தால், கூலி கேட்டிருந்தால் தந்திருப்பார்கள் தானே, சாப்பாடு கேட்டு தர மறுத்ததற்காக இவ்வாறான ஒரு அநியாயத்தை செய்ய வேண்டுமா என்று சொல்ல அவர்கள் சொன்ன பதில், இதன் பின்னால உனக்கும் எனக்கும் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள முடியாது, நான் ஏன் அந்த சுவரை நேர்படுத்தினேன்? இந்த சுவர்க்கு கீழால வக்கான தஹ்தஹு கன்சுல் லஹும்மா, ஒரு அனாதை இரு அனாதை சிறுவர்களுடைய கன்ஸ் என்ற ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் சுபஹான வ தஆலா வைத்திருக்கிறான். அந்த பிள்ளைகள் பருவம் எய்தியதும் அல்லாஹ் அதை வெளியாக்கி அவர்களுக்கு கொடுக்க போகின்றான். இந்த சுவரை இடித்து போட்டுவிட்டால் அது அனைத்தும் அதற்குள்ளே போய்விடும், அவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும் என்ற அளவுக்கு அந்த அனாதை சிறுவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் கைபியத்தான முறையில, மறைவான முறையில ஹிருர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்பாடு செய்தார் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கின்றது. அனாதை எனும் பொழுது தந்தை இல்லாத 15 வயது குறைந்த பிள்ளைகள், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இவர்களுக்கு அனாதை என்று சொல்லப்படும். எஸ் அலூனக்கு அணில் யத்தாமா, நபியை இந்த அனாதைகளை பற்றி வந்து உங்களிடத்துல கேட்கின்றார்கள். கொல் இஸ்லாஹுன் லஹும் ஹைர், அவர்களை நல்லிணக்கப்படுத்துறது, அவர்களுடைய விடயங்களை பராமரிப்பது, அவர்களை தன்னுடன் சேர்த்துக் கொள்வது, அவர்கள் பருவம் எய்து வரைக்கும் அவர்களுடைய சொத்துக்கள் இருந்தால் அதனையும் பாதுகாத்து, ஹத்தா எவ்வளவு அசுத்தகும், அவர்களுடைய அந்த பருவம் எய்தும் வரைக்கும் அதனையும் பாதுகாத்து, யார் செய்வனை கையாளுகின்றார்களோ அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இத போன்ற ஒரு ஹைர் கிடையாது. நபியே சொல்லுங்க, குல் இஸ்லாஹுன் லஹும் ஹைர், அவர்களை நெறிப்படுத்துவது ஒரு சிறந்த நல்ல அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இடத்திலிருந்து நன்மையை கொண்டு தரக்கூடிய விடயம். அல்லாஹ் அந்த அனாதைகளுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார். சிலர்கள் பெற்றோர்கள் மரணித்து விடுவார்கள், பிள்ளைகள் செல்வந்தர்களாக இருப்பார்கள், சொத்துக்களை பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்பார்கள். சிலர்கள் அந்த அனாதைகளுடைய சொத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுங்கள். இன்னமா யா குலு நஃபி புதூனிஹிம் நாரா, யாரெல்லாம் அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுவார்களோ அவர்கள் தன்னுடைய வயிற்றிலே நெருப்பை சேகரித்துக் கொள்கின்றார்கள் என்றும் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில அல்லாஹ் சொல்றது என்ன? மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர்களுக்கு முதலாவது அந்த தன்மை தான், அவர்கள் அனாதைகளை ஆதரிக்க மாட்டார்கள். யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன் அரைதல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். அவர்களுடைய இரண்டாவது தன்மை, அவர்கள் மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தூண்டவும் மாட்டார்கள். அவர்களுக்கு தாராள வசதி இருக்குது, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, சாப்பிட இல்லாதவர்களுக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு இன்னொரு நேரத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்குண்டான வசதி தாராளமாக இருக்கின்றது என்றாலும் அவர்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டார்கள். பரவாயில்லை, அவர்களை தீனுக்குள்ள நான் சேர்த்துக் கொள்கிறேன், மார்க்கத்துக்குள்ள சேர்த்துக் கொள்கின்றேன் என்றாலும் அவனுடைய சக்திக்கு உட்பட்ட ஒரு விடயத்தை கூட செய்கின்றான் இல்ல, அது தான் அவன் கொடுக்காவிட்டாலும் மற்றவர்களை மோட்டிவேட் பண்றான் இல்ல, மற்றவர்களை தூண்டுகிறான் இல்ல. சாப்பாடு கொடு, இந்த இடத்துல பசியில பட்டணியில வாடி வதங்குகிறார்கள், இந்த இடத்துல குறைபாடு இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த இடத்துக்கு சாப்பாடு கொடு அல்லது உதவி செய் என்று தூண்டுவதும் கிடையாது. இவன் மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடிய இரண்டாவது தன்மை கொண்டவன். இந்த ரெண்டும் எங்களிடத்தில் இருக்கின்றதா? எங்களை போல் அபாக்கியவான்கள் யாருமே கிடையாது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதீமுத்தாம், நீங்க சாப்பாடு கொடுக்கும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்க. சாப்பாடு கடியமான சகோதரர்களே, சிலர்கள் நேர்ச்சை வைத்து கொடுப்பார்கள், சிலர்கள் தேவைகளை முன்னிட்டு கொடுப்பார்கள், ஆனால் இன்று அந்த வணக்கம் கூட இல்லாமல் போகக்கூடிய ஒரு சமூகத்தை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேர்ச்சை என்பது அது ஓர் மாபெரும் இபாதத், அது குரானிலும் ஹதீஸ்லையும் பேசப்பட்டது. அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவிடத்தில் அவர் கூறுகிறார், யா அல்லாஹ், என்னுடைய இந்த விடயம் சரிவருமையானால் நான் உனக்காக இத்தனை ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன், இன்ன குமரி காரியத்தை முடித்து வைப்பேன் என்று முட்கூட்டி அவர் ஒரு நியத்தை வைக்கின்றார். அல்லது அவர் நியத்து வைப்பது உடனேயே அதனை நிறைவேற்றும் விடுகின்றார். அல்லாஹ் நிச்சயமாக என்னுடைய கனவை நனவாக்குவான் என்று எதிர்பார்த்து இருக்கிறார். இது ஒரு முறை. இன்னும் ஒரு முறை இருக்கிறது, இவருடைய எதிர்பார்த்த விடயம் சீரானதன் பின்னால வைத்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது. நேர்ச்சியை நிறைவேற்றுவது என்பது ஒரு ஃபர்லான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் சிலர்கள் சத்தியம் செய்வார்கள், சத்தியமாக நான் இன்ன காரியத்தை செய்ய மாட்டேன், அல்லாஹ்வின் மீது ஆணை என்பார்கள். பிறகு அவர்கள் அந்த விடயத்தை செய்து விட்டார்கள் என்றால் சத்தியத்தை முறித்து விட்டார்கள். சத்தியத்தை முறித்ததற்கு பரிகாரம் அடிமையை உரிமையிட வேண்டும். இது ஆப்ஷனல் பரிகாரம். உங்களுக்கு மூன்றில் வேண்டியதை செய்யலாம், பத்து நோன்பு நோக்க வேண்டும், மூன்று நோன்பு நோக்க வேண்டும், மிஸ்கின்கள் பத்து பேருக்கு ஆடு அல்லது சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று இப்படியான வணக்கங்களும் வீணாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு குற்ற பரிகாரத்தின் மூலமாகவும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு ஏழையுடைய வயிறு நிறைவேற வேண்டும், அவருடைய தேவை பூர்த்தியாக வேண்டும். நோன்புடைய காலத்திலும் கூட பகல் பொழுதிலே மனைவியுடன் இல்லற உறவு கொண்டாடுவதை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான். ஆரம்ப காலத்தில் இரவு நேரங்களிலும் ஹராமாக்கி வைத்தான். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இரவு நேரத்தில் மனைவியை அணுகிவிட்டார்கள். தலையிலே மண்ணள்ளி போட்டவராக ஓடோடி வந்தார். உமர் நாசமாகிவிட்டேன் யா ரசூலல்லாஹ், என்ன உமர் சொல்றீங்க, இரவு மனைவியை தீண்டிவிட்டேன். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கின்றான், அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கின்றான், உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபசு இலா நிசாஇக்கும், இரவு காலங்களில் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நீங்க அணுகலாம். இறக்கின்றான். ஆரம்பத்தில் அல்லாஹ் இரவு காலங்களிலும் மனைவிடத்திலே நெருங்க வேண்டாம் என்றான். இப்பொழுது உங்களுக்கு அதனை ஹலாலாக்கின்றான், தாராளமாக நெருங்கிக் கொள்ளுங்கள். ஹலாலான முறையிலே அல்லாஹ் எழுதிய அந்த குழந்தைகளையும் தக்வாவுடைய காலத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று விரிவாக்கி விட்டதோடு யாரெல்லாம் பகல் காலத்தில் ஈடுபடுவார்களோ அவர்கள் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். நோன்புடைய பகல் காலத்தில் அவன் நோன்பை முறித்துக் கொண்டு அல்லது நோன்பை நோட்காது, பொதுவாக நோன்பு நோற்று நோன்பை முறித்துக் கொண்டு இந்த காரியத்திலே ஈடுபடுவான் என்றால் அவன் 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். இது மூன்றாவது கட்டம் தான். முதலாவது கட்டம் எல்லா குறைபாடுகளையும் விட்டு சுகதேகியான ஓர் அடிமையை உரிமையிட வேண்டும். அதற்கு அவனுக்கு வசதி இல்லை என்றால்தான் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோட்ட வேண்டும். மூன்றாவது கட்டம் அவன் 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். இவ்வாறாக எந்த குற்ற பரிகாரத்தை எடுத்தாலும் லிஹார் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. மனைவியுடைய முதுகை பார்த்து என்னுடைய தாயின் முதுகு என்று சொல்லிவிட்டால் மீண்டும் மனைவியை தாரமாக நடத்த முடியாது. அவ்வாறு நடத்துவதாக இருந்தால் இல்லற உறவு கொள்வதற்கு முன்னால அதற்குரிய குற்ற பரிகாரம் கஃபாராவை கொடுத்துவிட வேண்டும். அதற்கும் அல்லாஹ் இந்த நோம்புடைய பகலில ஜிமாவுல ஈடுபட்டால் எந்த பரிகாரத்தை கூறுகிறானோ அதே பரிகாரத்தை குறிப்பிடுகின்றான். ஓர் அடிமை உரிமை இடுங்கள், அதற்கு வசதி இல்லையா? தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், அதற்கும் வசதி இல்லையா? நீங்கள் 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் என்ற வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவைகள் அனைத்தின் மூலமாகவும் ஒரு ஏழை அவன் கரை சேர வேண்டும், அவனுடைய தேவை நிறைவேற வேண்டும் என்கிறதை எதிர்பார்க்கிறான். கியாமத்து நாள் வரும் பொழுது அஜ்அலுல் மால இலா புஹலா இஹிம் இந்த வணக்க வழிபாடுகளை கூட மறந்து செய்யாமல் இருக்கும் ஒரு கூட்டத்திடத்தில ஒரு கஞ்சர்கள் இடத்துல நான் இந்த பணத்தை சேர்த்துடுவேன் என்பதனை போல இன்று தேவைகள் ஏராளமாக இருக்க பாவங்களிலும் தன்னுடைய மிதமிஞ்சிய இன்ப கலியாட்டங்களிலும் மனிதர்கள் ஈடுபடுவது இது மாபெரும் பாவமாக இருக்கின்றது. இவர்கள் இது போன்ற விடயங்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு அதனை உபயோகித்துக் கொள்வது மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறதுக்கு அடையாளம். அதைத்தான் இந்த சூரா 2வது சொல்கின்றது. அந்த அடிப்படையில் அத்திமுத்தாம் சாப்பாடு கொடுங்க, வசிலுல் அர்ஹாம் குடும்பங்களை சேர்ந்து வாழுங்க, அவர்களை துண்டித்து விடாதீர்கள். வசல்லு பில்லைலி வன்னா சுன்யாம் மனிதர்கள் எல்லாம் இரவிலே தூங்கும் பொழுது நீங்கள் எழுந்து தஹஜ்ஜுதை தொழுங்கள். வததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஈடேற்றமாக சொர்க்கத்துக்கு நுழைந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த தன்மைகள் எங்கே போயிட்டது? ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், யார் மாதத்தில் ஒரு 3 நோன்பை நோக்கவில்லையோ, மாதத்தில் ஒரு 3 நோன்பை நோக்கவில்லையோ, இரவுல தஹஜ்ஜுதுடைய நேரம் அசானுக்கு முன்னால் எழுந்து ரப்புக்கு முன்னால் தன்னுடைய சிரசை வைக்கவில்லையோ, இவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று சொல்ல முடியாது. ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் சஹாபாக்களை கண்ட தாபியன்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரி 21வது வருடத்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் பெரும் சஹாபாக்களிடத்தில் கல்வி கற்றவர்கள். இவர்களுடைய அந்த கருத்து என்ன? நீ உனக்கு தஹஜ்ஜுத் நசீபாகிறது இல்லையா? தஹஜ்ஜுத் நசீபாகிறது இல்லையா? மாதத்தில் ஒரு 3 நோன்பாவது நோட்பதற்கு உனக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லையா? அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற அந்த கூட்டத்தை விட்டும் நீ வெளியேறிவிட்டாய். உன்னை அல்லாஹ் யா இபாதி என்னுடைய அடியாணி என்று அழைப்பது கிடையாது. எப்படி அல்லாஹ் பொருத்தமற்றவர்களுக்கு உணவு கொடுக்கின்றானோ அதே போன்று தான் உனக்கும் உணவு கொடுக்கின்றான். அந்த வகையில் நீ மற்றவர்களை மிகைத்து போட்டி போட்டு மிதமிஞ்சிருக்கலாம், வானலாவிய உயரலாம், உன்னை கண்ணியப்படுத்தலாம், என்றாலும் இது காபிருக்கு கொடுக்கப்படக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்கிறத விளங்கிவிடாதே. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அல்லாஹ் விரும்புவது அவனை சந்தோஷப்படுத்துவது தான். இந்த அடிப்படையில் ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தாமில் மிஸ்கீன் 2வது தன்மை, அவர்கள் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதும் இல்ல, கொடுப்பதற்கு மற்றவர்களை தூண்டுவதும் இல்ல. சிலர்கள் கொடுக்க முனையும் பொழுது தடுக்கும் சமுதாயத்தை நாம் பார்க்கின்றோம். இவைகள் அனைத்துமே மார்க்கத்தை பொய்ப்பிப்பதற்கு அடையாளம். ஃபவைலுல்லில் முஸல்லீன் 3வது மார்க்கத்தை பொய்ப்பிப்போனின் அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன் இவர்கள் தொழுகைக்கு தன்னை தயாராக்கிக் கொள்ள மாட்டார்கள், தொழுகைக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், சோம்பல் கொள்வார்கள், பொதுப்போக்குத்தனம் செய்வார்கள், நேரம் காலத்துடன் அதற்கு சமூகம் அளிக்க மறுப்பார்கள், அவர்கள் இருக்கும் இடத்திலே அந்த சிந்தனையற்று வாழ்வார்கள், பொதுப்போக்காகத்தான் தொழுவார்கள், நேரம் பிந்தி தொழுவார்கள். இவர்களுக்கு வயில் என்ற நரகம் உண்டாவதாக, இன்னும் ஒரு தப்சீரின் படிக்கு அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. இப்னு கஸீர் உடைய கருத்து கூறுகின்றது, இன்ன ஃபி ஜஹன்னம் லவாதியன் ஜஹன்னம் நரகத்துக்கு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கின்றது, பயங்கரமான ஒரு ஓடை இருக்கின்றது. தஸ்தஈது ஜஹன்னம் மின் தாலிகல் வாதி ஃபி குல்லி யௌமின் 400 மர்ரா இந்த ஜஹன்னம் எனும் நரகம்
ஒரு நாளைக்கு 400 வெளிச்சங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே பாதுகாவல் தேடுகின்றது. யா அல்லாஹ், இந்த வயலை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. நரகம் என்பதே வேதனை கொடுப்பதற்கு தயாரிக்கப்பட்டது. அந்த வேதனை கொடுப்பதற்கு தயாரிக்கப்பட்ட இடமே இன்னுமோர் இடத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றது என்றால் அதனுடைய கொடூரத்தை சொல்வதற்கு வார்த்தை தான் இருக்கின்றதா? இதனைக்கு அப்பால் அதனுடைய எல்லையை விரிவாக்கத்தான் முடியுமா? இதனால அந்த நரகமே அந்த ஓட இடத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றது. ஒரு நாளைக்கு 400 விடுத்தம் எங்களை அந்த அழித்தாலிக்கல் வாதி அந்த வாதி இடத்திலிருந்து பள்ளத்தாக்கு இடத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அந்த வாதியை அல்லாஹ் யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றார்? கடியமானவர்களே, தொழுதாலும் கூட காண்பிப்பதற்காக வேண்டி தொழுபவர்கள். எனவே மூன்றாவது தன்மை தொழுகையில் அசட்டை செய்வார்கள். நான்காவது தன்மை அல்லதீனஹும் யுராவூன், இவர்கள் செய்யும் வணக்கங்கள் அனைத்தையும் வெறுமனே ரியா முஹஸ்துதிக்காக வேண்டி செய்வார்கள். மற்றவர்கள் காண்ட வேண்டும் என்கிறதுக்காக செயல்படுத்துவார்கள். அவர்களுக்குத்தான் இந்த வயல் என்ற வாதி அது ரொம்ப பயங்கரமானது. அத்துடன் இந்த வயல் யாருக்கு? மின் உம்மத்து முஹம்மதின் லிஹாமிலில் கிதாப், உம்மத்தே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் குர்ஆனை சுமந்தவர்கள், அதன் பிரகாரம் அமல் செய்யாதவர்களுக்கும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். முதலாவது முராயின்கள், முஹஸ்துதிக்காக வேண்டி மக்கள் காண வேண்டும், போற்ற வேண்டும், எங்களுடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். எங்கேயாவது அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால் அவர்களுக்கு பொங்கி எழும், அவர் கொதித்தெலும்ப ஆரம்பிச்சுடுவாரு, முகத்துல வித்தியாசம் விளங்கிவிடும். நான் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறேன் என்ற பெயரை கூட ஞாபகப்படுத்தவில்லையே, இல்லை அந்த பிரைஸ் கிவிங்ல என்ன அழைக்க கூட இல்லையே, ஒரு பரிசாவது கொடுப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தரவில்லையே என்று அங்கலாய்க்கக்கூடியவர்கள், இப்பேற்பட்டவர்களுக்கு தான் இந்த வயல் என்ற ஜஹன்னத்தில் உள்ள அந்த வாதி பயங்கரமானது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மேலும் உம்மத்தில் குர்ஆனை கற்று, குர்ஆனை ஹிஃபில் செய்து, மனனம் செய்து, அதனை சுமந்து, அதனுடைய கட்டளை யாரெல்லாம் நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்காக வேண்டியும் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாதவைகளை உண்மைப்படுத்துகிறவர்களுக்கும் இந்த வயல்தான். இன்று அதிகமானவர்கள், எனக்கு இன்ன இடத்துக்கு பிரசன்னமானால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும், உனக்கு பள்ளிவாசலுக்கு வந்தால் கிடைக்காத நிம்மதி அந்த குஃபுர் செய்யும் இடத்துக்கு போனாலா இருக்கின்றது. அதிக மாணவர்கள் அதிலே சிக்கி இருக்கின்றார்கள். அங்கே போனதும் அவர்கள் தியானம் செய்கின்றார்கள். அதன் பின்னால் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மியூசிக்கை போட்டு ஒன்றரை கலந்து டான்ஸ் ஆடுகின்றார்கள், நடனம் ஆடுகின்றார்கள். இப்படியா கொண்ட ஏராளமான இடங்கள் இன்று மனதுக்கு நிம்மதி இருக்கின்றது வாருங்கள் என்று அழைத்து எங்களுடைய இஸ்லாமிய பேர் சூடப்பட்டவர்களும் கூட அங்கே போய்த்து நிம்மதி தேடும் காட்சிகள் ஏராளம். எனவே அல்லாஹ் அல்லாதவர்கள் இல்லாத விடயங்கள்ல நிம்மதியை தேடுறவர்களுக்கும் இந்த வயல் என்ற ஜஹன்னத்தில் உள்ள வாதி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சொன்னார்கள், அல் ஹாரிஜு இலா பைத்தில்லா, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு செய்கிறார்கள், உம்ரா செய்யறதுக்கு சொல்கிறார்கள், நான் ஒரு ஹாஜி என்ன முற்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்களுடைய நெஞ்சு நிறைய இருக்கின்றது. அல்லது ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய பணத்தை வீணாக்காமல் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி செய்வது இபாதத்தே இல்லை, சுன்னத்தான ஹஜ்ஜிகள் செய்வது அது ஆகுமாக்கப்பட்டு இருந்தாலும் கூட ஒவ்வொரு வருடம் ஹஜ்ஜி செய்வதை விட சமூகத்திலே செய்யக்கூடிய எத்தனையோ கைங்கரியங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் உம்ரா செய்வதை விட அடுத்த வீட்டான் பசியிலே வதங்கும் காட்சியில உன்னுடைய உம்ரா தான் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ன? அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமாக பேசியிருக்கின்றானே. ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்தார், எனக்கு சொன்னார், அண்டை வீட்டாரை சேர்க்க சொல்லி நான் அவர்களுடைய விடயத்தில் மிகவும் கருணை காட்ட வேண்டும், அவர்களை அண்டி வாழ வேண்டும், அவருடைய சொத்துக்களை பணங்களை பாதுகாக்க வேண்டும், அவருடைய குறைபாடுகளை நிறைவு செய்ய வேண்டும். நான் பயந்தேன் அவர்கள் என்னுடைய அனந்தரக்காரர்களாக மாறிவிடுவார்களோ, மாற்றமாக அவர்களுடைய வீடு ஒழுகிக் கொண்டிருக்கின்றது, இவன் உம்ராவுக்கு செல்கின்றான், இதுதானா மார்க்கம்? இப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த சூரா அராயி தல்லதி எதனை குறிப்பிடுகின்றது? யுக்த திபு பித்தீன், மார்க்கத்தை பொய்யாக்கக்கூடியவர்கள். அத்துடனே அல்ஹாரிஜு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில சிலர்கள் வெளிக்கிளம்புகின்றார்கள். ஆரம்ப காலத்திலே யுத்த நிமித்தமாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு வெளிக்கிளம்பினார்கள். இந்த காலத்திலே தன்னுடைய காலங்கள் நேரங்களை செலவழித்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு வெளிக்கிளம்புகின்றார்கள். அது எப்படி சென்றாலும் நீயத்து அல்லாஹ்வுக்கு என்று அமையாவிட்டால் அவர்கள் அனைவருக்குமே உருவாகும் இடம் அந்த வயல்தான் என்கிறதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்திலே ஐந்து விடயங்களை வைத்து, ஐந்தை செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவர்கள். முதலாவது யார் யத்தீம்களை விட்டுவிடுகின்றார், இரண்டாவது மிஸ்கீன்களுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கிறதில்லை, கொடுக்கிறதுக்கு தூண்டுறதும் இல்லை. يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحل على طعام المسكين فويل للمصلين الذين هم من صلاتهم ساهون. நான்காவது அவர்கள், மூன்றாவது அவர்கள் தொழுகையில அசட்டைத்தனம் செய்யக்கூடியவர்கள், நேரம் தவறி தொழக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னார்கள், தில்க சலாதுல் முனாஃபிக், தில்க சலாதுல் முனாஃபிக், தில்க சலாதுல் முனாஃபிக். மூன்று விடுத்தம் சஹாபாக்களுக்கு மத்தியில சப்தமிட்டு சொன்னார்கள், அது முனாஃபிக்குகளுடைய தொழுகை, அது முனாஃபிக்குகளுடைய தொழுகை. சஹாபாக்கள் கேட்டார்கள், எது யா ரசூலல்லாஹ், யஜ்லிசு யர்குபு ஷம்ஷ ஹத்தா இதா கானத் பைன கர்னை ஷைத்தான். இவன் அசருடைய நேரத்தில் நேரம் இருந்தும் ஞாபகம் வந்தும் தொழாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கின்றான். ஹத்தா இதா கான பைன கர்னை ஷைத்தான், அந்த சூரியன் ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில உதயமாகுவதும் அது இறங்கி செல்வதும், அது மாலையில மறைவதும் இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில, அந்த நேரம் வரைக்கும் எதிர்பார்த்து இருந்து கடைசி நேரம் ஐந்து ஐந்தரை மணி ஆகும் பொழுது அந்த மக்ரூஹான நேரத்தில் நான்கு விடுத்தம் பூமியை கொத்துகிறான். நக்கர என்று சொன்னாலே கொத்துகிறான் என்கிறது அடையாளம். இந்த அடிப்படையில காகம் கொத்துவதை போல நான்கு ரக்காத்துகளை கொத்திவிடுகின்றான். லா தத்குருல்லாஹ ஃபீஹா இல்லா கலீலா, அந்த தொழுகையில அல்லாஹ்வை கொஞ்சமாகத்தான் ஞாபகப்படுத்துகிறான். சிந்தனை சிதறடிக்கப்பட்டு முனாஃபிக் தொழுது முடிக்கின்றான். இவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாசம் உண்டாவதாக. இவனும் மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவன். வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, போட்டு விட்டு பள்ளி வாசலுக்கு வருவதற்கு மனம் கொடுக்குது இல்ல, அசான் காதில ஒலித்தும் கூட அவன் வர மறுக்கிறான். மாலை நேரம் கஸ்டமர்ஸ் குறைந்ததன் பின்னால பள்ளிக்கு வந்து கொத்திவிட்டு போகிறான். இவனும் மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவன். இது ஏண்ட ரப்பு ஃபரானிலே சொல்கின்றான். ஐந்தாவது தன்மை தான், நான்காவது தன்மை தான், அவர்கள் முகஸ்துதிக்காக வேண்டி அனைத்தையும் செய்வார்கள். ஐந்தாவது தன்மை, வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருட்களையும் தடுத்துக் கொள்வார்கள். மாஊன் என்பது மிகவும் அற்பமானது. அல்ப மாத்ரே தரம்வத் வட்டினாக்கமாக நதி வஸ்துவம், அதுக்குத்தான் மாஊன் என்று சொல்றது. இந்த மாஊனை கூட தடுத்துக் கொள்வார்கள். அதற்கு இப்னு கதீர் விளக்கம் சொல்கின்றது, மண்வெட்டி, கோடாரி, சட்டி முட்டிகள், நெருப்பு குச்சி, உப்பு, இது போன்ற வஸ்துக்கள் அடுத்த வீட்டு பிள்ளை ஓடி வருது, மாமி உம்மா நெருப்பு குச்சி ரெண்டு கேட்டாங்க, நெருப்பு குச்சி இல்ல போ என்று விரட்டி விடுகிறார். இந்த மாவுனை தடுத்துக் கொள்கிறார். மண்வெட்டியை கொஞ்சம் கேட்டாங்க, மண்வெட்டியை வைத்துக் கொண்டு புடி உடைந்து அல்லது மண்வெட்டி கிடையாது என்று அதனை தடுத்துக் கொள்கின்றார்கள். இதற்கு இஆரா என்று சொல்றது. இஆரா என்றால் இரவல் வாங்குவது, அந்த வஸ்துவை பாவித்துவிட்டு மீண்டும் திருப்பி கொடுக்கிறதுக்குத்தான் இஆரா என்று சொல்லப்படுது. கொஞ்சம் அதனூடாக பிரயோஜனத்தை எடுத்துவிட்டு திருப்பி கொடுக்கிறது, இதனை கூட தடுத்துக் கொள்வார்கள். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாஊன் என்பதற்கு தஃப்ஸீர் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள், ஜகா, ஜகாத் அற்பமானது, ஏழைகளுடைய நஜீஸ் அது. அல்லாஹ் சிலரை ஏழையாக்கி உனக்கு பணத்தை தந்தது நீ பெரியவன் என்று தம்மட்டம் அடிப்பதற்கல்ல, உன்னை சோதிப்பதற்கு. எத்தனையோ பேர்களை உன்னின் பக்கம் தேவைக்கான வைத்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கடமையாக ஏற்படுத்தினான் ஜகாத்தை. அதை அவனுக்கு கொடுக்காமல் அவன் வஸ்துவை தான் உனக்கு தந்திருக்கின்றான், அந்த குடும்பத்தினுடைய பொருளை தான் உனக்கு தந்திருக்கின்றான், அந்த சமூகத்தினுடைய பொருளை தான் உனக்கு தந்திருக்கின்றான். இதனை கொடுக்காமல் தடுத்துக் கொள்பவனும் அற்ப பொருளை தடுத்துக் கொண்டு மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவன். எனவே இந்த சூராவை படியுங்கள், அதனுடைய விடயங்களை அறியுங்கள். இதனுடைய அஞ்சு விடயங்கள்ல நான் எதில இருக்கின்றேன்? அப்படி என்றால் நான் மார்க்கத்தை பொய்ப்பித்தவன்ல சேர்ந்திருக்கிறேனா, இல்ல உண்மை ஆக்கியவன்ல சேர்ந்திருக்கின்றேனா? இன்று ஜகாத் கூட அது கேவலமான முறையில தான் விநியோகிக்கப்படுறதை பார்க்கிறோம். இந்த மிம்பர்ல நான் சொல்லியிருப்பேனோ எனக்கு ஞாபகம் கிடையாது என்றாலும் கூட நான் மீண்டும் ஒரு கணம் ஞாபகப்படுத்துகின்றேன். இன்று ஜகாத்தை அது எவ்வளவு பெரிய குரானை கரைத்து குடித்து அவர்கள் மார்க்க பத்துவா கொடுக்கும் மேதைகள் என்று சொன்னாலும் கூட தவறான முறைகள் கையாளப்படும் என்றால் அது சுற்றி காட்டுவதற்கு எதற்குமே தகுதி இல்லை என்று கருதப்படக்கூடியவர்களும் தயாராகத்தான் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில சமூகத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்காவிட்டால் என்ன? ரப்பு சுபஹானுவத்தாலா நம்மை ஏற்க வேண்டும். அவனுடைய குரானுக்கு உண்மை ஹக்கீக்கத்தான விளக்கத்தை கொடுத்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும். சிலர்கள் ஃபத்வாக்களை அமைக்கலாம், அமைத்தவர்கள் கியாமத்து நாளன்று பிடிக்கப்படுவார்கள். அதற்கு முன்னால நாமும் காட்சி அளிக்கத்தான் செய்வோம். அந்த அடிப்படையில கூட்டு ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சூரத்து தௌபாவிலே ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகதன், அந்த மக்களுடைய பொருள்கள்ல இருந்து நபியே நீங்கள் சதகா எனும் ஜகாத். இந்த இடத்துல சதகா என்று சொல்வது ஜகாத்துக்கு அந்த அற்ப பொருளை மாஊனை அந்த ஜகாத்தை நீங்கள் எடுங்கள், எடுத்து மக்களுக்கு மத்தியில தேவையுடையவர்களை தேடி பங்கு வையுங்கள். இப்ப எடுக்கும் பொழுது யாரிடத்திலிருந்து அந்த கூட்டம் பொறுப்பாக இருந்தவர்கள் எடுத்தார்கள் என்ற அறிமுகம் மட்டும் இருந்தால் போதும், பைத்து ஜகா அப்துல் ரஹ்மான் ஹாஜியாரிடத்தில் இருந்து ஜகாத்தை எடுத்தார் என்று அந்த பைத்து ஜகா அங்கத்தவர்கள் மட்டும் தெரிந்திருந்தால் போதும், அதோடு சேர்த்து பள்ளியினுடைய டிரஸ்டி போர்டு மட்டும் தெரிந்திருந்தால் போதும். அது அல்லாமல் ஜகாத்து கொடுத்தவர் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்ட ஜகாத் எந்த இடத்துக்கு போனது, ஏண்ட ஜகாத்தின் மூலமாக என்ன பிரயோஜனம் நடந்தது என்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இது கழித்த மலத்தை மீண்டும் சுவைப்பதை போல, இதுவே ஒரு அற்ப பொருள் மாவுல சேர்க்கப்பட்டிருக்குது. ஏழைகளுடைய நஜீஸ் அதிலே கொடுத்துவிட்டு ஏண்ட ஜக்காத் எந்த இடத்துல விநியோகிக்கப்பட்டது, அந்த ஜக்காத் கொடுத்தவருடைய மனம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக பேனர்களும் போஸ்டர்களும் போடுவது, இது மார்க்கத்தில் எங்கேயுமே அனுமதிக்கப்பட்ட விடயமும் அல்ல. அப்ளிகேஷன் போட்டுவிட்டு ஜக்காத் கொடுப்பதும் அது நமக்கு கூறப்பட்ட விடயம் அல்ல. அதுல ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல. உலமாக்கள் எவ்வளவு சேர்ந்திருந்தாலும் அதற்கு கியாசியத்தான ஆதாரம் கூட இல்ல என்கிறதை இந்த மிம்பர் மேடையில தைரியமாக சத்தியமாக சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில சகோதரர்களே, ஜகாத்த ரொம்ப ஹொனஸ்டாக உள்ளத்தில விருப்பத்தோடு அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றேன் என்ற நியத்தோட கொடுங்கள். ஜகாத்துக்கு ரமலான் தான் தஞ்சம் இல்லை என்றாலும் சிலர்கள் ரமலானை பழக்கப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். பிரச்சனை கிடையாது, இரட்டிப்பான கூலி கிடைக்கும், சந்தேகம் இல்லை. எனவே ஜகாத்தை ஒவ்வொரு வருடமும் வஸ்துகளுக்கு, வியாபார சொத்துகளுக்கு, தங்கம் வைரங்களுக்கு, அதாவது வெள்ளிகளுக்கு பூர்த்தியாகும் பொழுது கொடுக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதனை அலட்சியமாக கொடுக்கக்கூடாது. சிலர்கள் ஸ்டோரை கெஸிங் பண்ணி கொடுப்பார்கள், கணக்கு பார்க்க முடியாது. அது கூடுதலாக கொடுத்தாலும் ஜகாத்தாக அமைவது கிடையாது. மாற்றமாக அல்லாஹ் எந்த முறைகளை ஏற்படுத்தியிருக்கின்றானோ அதிலே சிரமேற்கொள்ள வேண்டும், அதனுடைய கணக்குகளை பார்க்க வேண்டும், சீரான முறையிலே கொடுக்கப்பட வேண்டும், விநியோகிக்கப்பட வேண்டும். இன்று ஃபக்கீர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். 80% ஃபக்கீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மாதம் 30,000 ரூபாய் சம்பளம், வாழ்வதற்கு அவர்களுக்கு வழி கிடையாது. பிள்ளைகள் 4-5 பேர் பாடசாலைகள் செல்கின்றார்கள். ஒரு நாளைக்கு அவர்களுக்கு 1,000 ரூபாய் செலவாகின்றது. அப்படி என்றாலும் கூட அது சாப்பாடு செலவு மட்டும்தான், ஏனைய செலவுகளுக்கு எங்கே செல்வது? இவர் வாழும் பொழுது அனைத்தையும் பரிபூர்ணமானவரை போல காட்சி அளிப்பார் என்றாலும் இவரும் ஒரு ஃபக்கீருடைய கேட்டகரியில் இருக்கிறார். 50,000 சம்பாதிக்கின்றார், சாப்பாடோட அவருக்கு சில சில தேவைகளுடன் முடிந்து விடுகின்றது. இன்னும் 50,000 ரூபாயுடைய தேவை அவருக்கு இருக்கின்றது. பார்த்தால் அது அத்தியாவசியமான தேவைகள், வெறுமனே படோபமான தாம்பீகமான தேவைகள் அல்ல. அத்தியாவசியமாக அந்த தேவைகள் இருந்தால் 50,000 சம்பாதிப்பவரும் ஃபக்கீருடைய லிஸ்டில் தான் இருக்கிறார் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. மாற்றமாக அவருடைய வேறு பல டிபாசிட்டுகள் மற்றும் உண்டான வசதிகள் இருக்கும் பொழுது இவர் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் கேவலமாக ஆக்கிக் கொள்வார் என்றால் அது அவருடைய தவறு. மாற்றமாக எதிலும் நடுத்தரம் இருக்கின்றது, எதிலும் போதனைகள் நிபந்தனைகள் ஷர்த்து பொருள்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது, இவைகளை நாங்கள் படிக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே ஜகாத்தை நல்ல முறையில் நாம் நிறைவேற்ற வேண்டும், தேடி தேடி நிறைவேற்ற வேண்டும். நாம் அறிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், பைத்து ஜக்காவுக்கு கொடுப்பதற்கு முன்னால அதில் ஒரு பகுதியை கொடுக்கலாம், அதற்கு முன்னால நாம் அறிந்தவர்கள் அவர்கள் பைத்து ஜக்கா இடத்துல போயிட்டு கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு தாங்க என்று சொல்லி. ஏன்? அவர்கள் கண்ணியமாக வாழக்கூடியவர்கள், அவர்களை அறிந்து கொடுப்பது இபாதத் என்பதனை மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த முறையில கூட்டு ஜக்கா நடக்கும் என்றால் நீங்கள் யாரை போய் சொல்லி விடந்தாவாதம் பேசினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் சகோதரர்களே. அது மாவுனை தடுத்துக்கொண்ட அற்ப பொருளை தடுத்துக்கொண்ட மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இதில் பக்குவமான உலமாக்களை அணுகி இதற்குரிய மசாலாக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். துனியாவுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், துனியாவுக்காக வேண்டி ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாமல் நல்லோர்களிடத்திலே அல்லாவுக்கென்று தன்னை அர்ப்பணித்தவர்களிடத்திலே, மசிதுகள் அதிகமாக காலங்களை கழிக்கக்கூடியவர்களிடத்திலே, குரானும் கையுமாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே, கிதாபுகளுடன் நிதமும் ரிப்பீட் பண்ணிக்கொண்டு அதனுடைய முசாலாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்திலே, துனியாவுக்காக வேண்டி தப்பி போகும் பொழுது ஏங்காதவர்களிடத்திலே, மற்றவர்களை குழி தோண்டுவதற்காக அவர்களுடைய குறைகளை சொல்லாதவர்களிடத்திலே போய் கேளுங்கள் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் கூட்டு ஜக்காத் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை, அதனுடைய நடைமுறைகள் பிழை என்பதனைத்தான் நான் இந்த ஒவ்வொரு வருடமும் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தயங்க மாட்டேன் கடியமான சகோதரர்களே, மார்க்கத்தை வீணாக்கிடாதீங்க. இது இஸ்லாத்தினுடைய மாபெரும் ஒரு கடமைகள் உண்டு என்பதனால்தான் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கின்றேன். இது கடமைகளில் இல்லை என்றால் இதனை கூறுவதற்கு நான் எத்தனிக்கவே மாட்டேன். அந்த அடிப்படையில் மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்கள், இன்னல் முனாஃபிக்கீன யுகாதியூனல்லாஹ், யாரெல்லாம் அந்த மார்க்கத்தை பொறுப்பிக்கின்றார்களோ அவர்கள் முனாஃபிக்கீன்கள், அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகின்றார்கள். வஹுவா ஹாதிஉஹும், அல்லாஹ்வும் அவர்களை ஏமாற்றுகின்றான், அல்லாஹ்வும் அவர்களை ஏமாற்றுகின்றான். ஏமாற்றத்தில் ஒரு கூட்டம் விழுந்து விட்டார்கள், ஷைத்தானை நண்பர்களாக அவர்களுக்கு ஆக்கிவிட்டோம். வமன் கையுலவு ஷைத்தானன் ஃபஹுவலஹு கரீன், யாரை நாங்கள் ஷைத்தான நண்பர்களாக ஆக்கிவிடுவோமோ, யாருக்கு ஷைத்தானை நண்பர்களாக ஆக்கிடுவோமோ அவர்களே அவனுக்கு தோழனாக இருப்பார். வைதா காமு இலசலாதி காமு குசாலா, இந்த தீனை பொய்ப்பிருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சவர்கள், தொழிலுக்கு நின்றால் அவர்கள் வெறுமனே சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுராஉனன்னாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காக வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். வலா யத்குருனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை கொஞ்சமாகத்தான் அவர்கள் துதிப்பார்கள், திக்ரு செய்வார்கள். முனாஃபிக்கீன்கள் அறவே திக்ரு செய்யாம இருக்க மாட்டார்கள், ஞாபகப்படுத்துவார்கள் என்றாலும் கொஞ்சமாகத்தான் ஞாபகப்படுத்துவார்கள். நீங்கள் இவ்வாறு முகஸ்துதிக்காக வேண்டி செய்து சமூகத்தில் பெருமிதத்தை விரும்பினால் மண் சம்மாஸ் பி அல்மலிஹி சம்மா உல்லா, யாரு அவர்களுடைய உயர்வுக்க ஆவல் கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைப்பான். ஹக்கரஹு வசக்கரஹு, அதன் பின்னால் ஒரு காலம் வரும், அவனை கேவலப்படுத்தி சிறுமை அடைய செய்வான், அந்த கேவலத்தை ஈடு செய்ய முடியாமல் போய்விடும். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் ஒரு கருத்தை அந்த மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவனுக்கு சொல்கிறார்கள். அவன் முஹஸ்துதிக்காக வேண்டி அமல் செய்வதுடன் இன் சல்லாரா வைன் ஃபாததுஹு லம் யஸ் அலைஹா, அவன் தொழும் பொழுது காண்பிப்பதற்காக தொழுவான், வணக்கங்கள் செய்யும் பொழுது காண்பிப்பதற்காக செய்வான். அந்த வணக்கம் தப்பி போனால் கவலை கூடப்பட மாட்டான், கவலை கூடப்பட மாட்டான். இன்னும் ஒரு கருத்தில் யம்னவு ஜகாத மாளிகி என்பதற்கு பதிலாக யம்னவு சதகத மாளிகி, அவனுடைய பணத்தின் சதக்காவை கூட தடுத்துக் கொள்வான். எனவே இந்த 5 விடயங்கள் சூரா மாஊன்ல அராய் தல்லதி யுகத் பித்தீன்ல பதிவாக்கப்பட்டிருக்குது, அதனை படியுங்கள், அதனுடைய தஃப்ஸீர்களை பாருங்கள். மார்க்கம் அமைவதற்கு குரானை தவிர வேறு வழி கிடையாது. நாங்கள் யாருடைய வழிகளை போற்றினாலும் புகழ்ந்தாலும் வாழ்க்கைக்கு சேர்த்துக் கொண்டாலும் அதற்கு நன்மை கிடையாது. மாற்றமாக குரான் நபியுடைய வழிக்குத்தான் நன்மை இருக்கின்றது என்பதனை மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நேரான சீரான பாதையில் நடந்து வரக்கூடிய ரமலானை சிறப்பான முறையில் கழிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ரமலான்ல வாக்குறுதி அளித்த அனைத்து நன்மைகளுக்கும் இரட்டிப்பான கூலிகளை தந்தார்கள் புரிவாயாக. எங்களுடைய துவாக்களை உடைய தனிப்பெரும் கிருப்பையை கொண்டு கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.